வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
சூப்பர் பக்ஸ் சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா?
ஆமா.
இப்ப இது பரவலாக பேசப்பட்டாலும் சூப்பர் பக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்குங்களேன் முதல்ல.
பாக்டீரியா என்ற நுண்கிருமிகள் அல்லது நோய் கிருமிகள் காரணமாக ஒருவருக்கு சுகயீனம் ஏற்படும் போது ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ற மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ற மருந்து பல கோடி மக்களின் உயிரை காப்பாற்றும் ஒரு அருமருந்தாகும். ஆனால் இந்த மருந்துகள் வைரசுகள் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்களுக்கு, உதாரணமாக ஜலதோஷம், மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை குணப்படுத்தாது என்பது பலரும் அறிந்த ஒன்று. ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று பார்க்கிற போது, ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ற மருந்துகள் உயிரை காப்பாற்றும் என்ற போதும், இந்த ஆன்டிபயோட்டிக் அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளப்படும் போது அவை நுண்கிருமிகளின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி, அதாவது மியூட்டேஷன்ஸ் என்ற மாற்றத்தை ஏற்படுத்தி ஆன்டிபயோட்டிக்கை எதிர்த்து நிற்கும் ஆற்றலை அந்த நோய்க்கிருமிகளுக்கு வழங்குகின்றன. இப்படி ஆன்டிபயோட்டிக்குகளை எதிர்த்து நின்று பல்கி பெருகக்கூடிய நோய்க்கிருமிகளை சூப்பர் பக் என்கிறார்கள். இந்த சூப்பர் பக்ஸ் ஒருவரது உடலில் உருவாகிவிட்டால் அதை அழிப்பது கடினம். அவர் கடுமையாக நோய்வாய்ப்படக்கூடிய நிலையும் சில வேளைகளில் அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். இந்த சூப்பர் பக் என்ற வலிமையான நோய்க்கிருமிகள் பொது வைத்தியசாலைகள் போன்ற இடங்களில் பெருகும் பட்சத்தில் அங்கு ஏற்கனவே பலவீனமான பல நோயாளிகளுக்கும் இவை பரவக்கூடிய ஆபத்தும் இருக்கிறது. சுமார் 30 ஆண்டுகளில் இந்த சூப்பர் பக்குகளின் பாதிப்பினால் வருடாந்தம் 10 லட்சம் பேர் சர்வதேச ரீதியாக இறக்கும் அபாயம் உருவாகி வருவதாக இந்த துறையில் செய்யப்பட்டுள்ள ஆராய்ச்சியின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த எண்ணிக்கை புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ரைசம்,
நீங்க சொல்ற எண்ணிக்கையை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, நம்ம நாட்டுல ஆஸ்திரேலியாவில மருத்துவமனைகள்ல இந்த சூப்பர் பக்ஸ் இருக்கா என்ன?
சர்வதேச ரீதியாக லட்சக்கணக்கானோர் இந்த சூப்பர் பக்ஸ் என்ற வலிமையான நோய்க்கிருமிகளால் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் நாட்டில் நிச்சயமாக இருக்கிறது. MRSA என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் என்ற வகையும் ரெசிஸ்டன்ட் ஈகோலாய் என்ற வகையும் இருக்கின்றன. இந்த வகை நோய்க்கிருமிகளை அழித்து நோயாளிகளை பாதுகாப்பது பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. இவற்றை நிச்சயமாக அழிக்கக்கூடிய புதுவகை ஆன்டிபயோட்டிக்குகளை கண்டுபிடிப்பது எளிதல்ல. வைத்தியர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஆன்டிபயோட்டிக்குகளை மாற்றி மாற்றி கொடுத்து அவற்றில் ஏதாவது ஒன்று சில வேளைகளில் பயன் தருவதுண்டு. ஆன்டிபயோட்டிக் தயாரிப்பதிலும் விற்பதிலும் பெரிய லாபம் இல்லை என்பதால் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் என்ற மருந்து பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் பல இந்த துறையில் ஆராய்ச்சிகளுக்காக பெருமளவு நிதியை ஒதுக்கவோ அல்லது தயாரிக்கவோ முன் வருவதில்லை. பிரதானமாக சிட்னியில் உள்ள பிரதான பொது வைத்தியசாலைகள் பல கட்டுப்பாட்டில் உள்ள சில ஆன்டிபயோட்டிக்குகளை, அதாவது ரெஸ்ட்ரிக்டட் ஆன்டிபயோட்டிக்குகளை எல்லா நோயாளிகளுக்கும் கொடுத்து வருவதாக அறிக்கைகள் வந்திருக்கின்றன. இவை சாதாரண ஆன்டிபயோட்டிக்குகளுக்கு கட்டுப்படாத மிக வலிமையான நோய்க்கிருமிகளை அழிக்க கொடுக்கப்பட வேண்டியவை என்றும், இவற்றை சாதாரண நோய்க்கிருமிகளை அழிக்க நோயாளிகளுக்கு கொடுப்பதால் இவற்றுக்கு இவர்களின் உடலில் ரெசிஸ்டன்ஸ் என்ற ஆன்டிபயோட்டிக்குகளை எதிர்த்து நிற்கும் சக்தி ஏற்பட்டு பின்னர் எந்த சூழலிலும் இவர்களுக்கு இவற்றால் பயன் ஏற்படாது என்ற நிலை ஏற்படலாம் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள். சூப்பர் பக்ஸ் என்று இப்போது இவை இனங்காணப்பட்டுள்ள கோல்டன் ஸ்டாஃப் போன்ற நுண்கிருமிகளை அழிப்பதற்கு கொடுக்க வேண்டிய வலிமையான ஆன்டிபயோட்டிக்குகளை சாதாரண நுண்கிருமிகளை அழிப்பதற்காக ராயல் நோர்த் ஷோ ஹாஸ்பிட்டலில் உள்ள வைத்தியர்கள் சென்ற வருடம் சுமார் 5 மாத காலகட்டத்தில் மட்டும் 9000 தடவை கொடுத்திருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஆன்டிபயோட்டிக் என்ற துப்பாக்கி ரவைகளால் கொல்ல முடியாத இரும்பு கவசம் அணிந்த சூப்பர் பக்குகள் உருவாகும் நிலை ஏற்படுகிறது என்று ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் பீட்டர் கொலிங்னன் சொல்கிறார்.
சரி, இப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகம் எடுக்க கூடாது அப்படின்னு தெரியுது. சரி, வேற என்ன வகையில எல்லாம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம உடல்ல நுழையிற வாய்ப்பு இருக்கு சத்யநாதன்?
நிறைய இருக்கின்றன. ஆன்டிபயோட்டிக்குகளை நாம் நேரடியாக உட்கொள்வதை தவிர பண்ணை பொருட்கள் வாயிலாகவும் நம் உடலுக்குள் அவை வந்து சேருகின்றன. கோழிகள், ஆடுகள், மாடுகள் என்பவற்றிற்கு ஆன்டிபயோட்டிக்குகள் வழமையாக கொடுக்கப்படுகின்றன. இவற்றுக்கு நோய்கள் ஏற்படாதிருப்பதற்காகவும் குறுகிய காலத்தில் பூரண வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் பண்ணை விலங்குகளுக்கு ஆன்டிபயோட்டிக்குகள் கொடுப்பது சர்வதேச ரீதியாக நடைபெறும் ஒன்று. ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் பண்ணை விலங்குகளுக்கு எந்த அளவுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் என்ற வரைமுறை கடுமையாக கண்காணிக்கப்படுகிறது. என்ற போதும் இந்த விலங்குகளில் இருந்து பெறப்படும் இறைச்சி பால் என்பவை மூலமாக ஆன்டிபயோட்டிக்குகள் நம் உடலுக்குள் செல்கின்றன. அதே நேரத்தில் சூப்பர் பக்ஸ் என்ற வலிமையான நோய்க்கிருமிகள் இந்த விலங்குகளின் உடலில் உருவாகவும் இடம் உண்டு. அதுவே நம் உணவோடு அல்லது நீர்நிலைகளில் மூலமாக நம் உடலில் புகும் அபாயமும் இருக்கிறது. ரைசல்,
இப்ப சூப்பர் பக்ஸ் வந்து உருவாகாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம், அல்லது இன்னொரு வகையில் கேட்க போனா இப்ப ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கும் போது நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்னன்னு
சொல்லுங்களேன். முக்கியமாக தேவைப்பட்டால் மட்டுமே ஆன்டிபயோட்டிக் எடுக்க வேண்டும் என்பது ஒன்று. வைரஸ் போன்ற நுண்கிருமிகளின் பாதிப்புக்கு வைத்தியர்கள் ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் தரவில்லையே என்று சோர்ந்து போகக்கூடாது. நமது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் பல நேரங்களில் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நன்றாகவே இருக்கும். ஆகவே வேறு கிருமிகள் நாடுவதற்கு இடமில்லை. ஆன்டிபயோட்டிக்குகளை வைத்தியரின் ஆலோசனைப்படி குறித்த நேரத்தில் எடுக்க வேண்டும். ஆன்டிபயோட்டிக்குகளை எடுக்கும் போது ஃபுல் கோர்ஸ் என்ற முழுவதையும் எடுத்துவிட வேண்டும். சில மாத்திரைகளை விட்டு விடுவது அந்த நோயை குணப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் வழி அமைக்காது என்று பல நிபுணர்கள் சொல்கிறார்கள்.
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.